தென்றல் மே 2013 இதில் கதிரவன் எழில் மன்னன் அவர்களின் கதிரவனை கேளுங்கள் பகுதியில் ஆரம்ப நிலை நிறுவன யுக்திகள் பாகம் 3 ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். முன்னுரை. ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள் யுக்திகள் யாவை என பலர் என்னை கேட்பதுண்டு. அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளே இக்கட்டுரை தொடரின் அடிப்படை. வடிவமைப்பு கோவைக்காக இக்கட்டுரை வரிசை சிநெட் தளத்தில் வந்த ஸ்டார்ட் அப் சீக்ரெட்ஸ் என்னும் கட்டுரை தொடரின் வரிசையை சார்ந்து அமைத்துள்ளேன். ஆனால் இக்கட்டுரை தொடர் வெறும் தமிழாக்கம் மட்டுமல்ல. இந்த கட்டுரை வரிசையில் என் அனுபவபூர்வமான கருத்துக்களோடு சிநெட் கட்டுரையில் உள்ள கருத்துக்களையும் சேர்த்து அளித்துள்ளேன். அவ்வப்போது வேறு கருத்து மூலங்களையும் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுவதாக உத்தேசம். இதுவரை இக்கட்டுரையில் ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு குழு எவ்வளவு முக்கியம், மாற்றங்களை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என பார்த்தோம். மேலே போகலாம், வாருங்கள். கேள்வி: விற்பனைக்கு பின் உதவி சேவைங்கிறாங்களே, அது ஆரம்ப நிலையில எதுக்கு? விற்பனை சரியாக செய்து ஒரு சில வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து பெயர் வாங்கிட்டா போதாதா? அப்புறம் பெரிய நிறுவனமானப்புறம் உதவி சேவைன்னு வச்சுக்கிட்டா போதாதா? கதிரவனின் பதில்: சரியா கேட்டீங்க போங்க. விற்பொருட்களின் அம்சங்கள், விற்பனை, வணிக சந்தைப்படுத்தல் இவற்றோடு ஏன் சில சமயம் இவற்றை விட முக்கியமானது உதவி சேவை. நான் இதுவரை சார்ந்திருந்து வெற்றி கண்ட ஒவ்வொரு நிறுவனத்திலும் உதவி சேவைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. சொல்ல போனால் அந்நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்களோடு போட்டி போடும் தருணங்களில் உதவி சேவையின் திறனாலேயே வெற்றி பெற முடிந்தது என்றே கூறலாம். ஆரம்ப நிலை நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை பெற்றால் மட்டும் போதாது, அவர்களை தக்க வைத்துக் கொள்வதிலும் பெரும் கவனம் செலுத்தியே ஆக வேண்டும். தக்க வைத்துக் கொள்வதில் விற்பொருளின் தரம் மட்டுமல்லாமல் உதவி சேவை திறனும் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைந்தால் நிறுவனம் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க வேண்டி வரும். அது மட்டுமல்ல, விலகிய வாடிக்கையாளர்கள் கிசுகிசுப்பால் புது வாடிக்கையாளர்களை பெறுவதும் கடினமாகிவிடும். இந்த தடங்கள் வளருமானால் நிறுவனத்தை இழுத்து மூட வேண்டியதுதான். இப்போது மகாத்மா காந்தி வாடிக்கையாளர்களை பற்றி கூறிய கருத்து ஒன்றை எடுத்துக்காட்டியே ஆக வேண்டும். வாடிக்கையாளர் தான் நமது தொழிலிடத்தில் மிக முக்கியமானவர். அவர் நம் உதவியை சார்ந்தே இருப்பவர் அல்ல, நாம் தான் அவரது வாடிக்கையை சார்ந்திருப்பவர்கள். நம் தொழிலில் இடைமறிப்பவர் அல்ல அவர், நம் தொழிலின் மூல காரணமே அவர்தான். அவர் சொன்னது இருக்கட்டும், ஆனால் அதை ஏன் காந்தி கூற வேண்டும்? இதிலெல்லாம் கூட அவர் மூக்கை நுழைச்சாரா என்ன என்று நீங்கள் முணுமுணுப்பது என் காதில் விழுகிறது. ஆனால் காந்தி பொருளாதாரத்துறையில் பல பல கட்டுரைகளையும் நூல்களும் எழுதியுள்ளார். அவரது பொருளாதார கருத்துகள் பலருக்கும் மூல கருவாகி உள்ளன. உதாரணமாக E.F. ஷூமேக்கரின் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல், C.K. பிரகலாதின் த ஃபார்ச்சூன் அட் த பாட்டம் ஆஃப் த பிரமிட் போன்ற கருத்துக்களை காந்தி முதலிலேயே கூறியுள்ளார். அது போகட்டும், யார் சொன்னால் என்ன? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அல்லவா? தொழில் புரிவோர் அனைவருக்கும் வாடிக்கையாளரின் முக்கியத்துவத்தை பற்றிய காந்தியின் கருத்து மிக முக்கியமான உன்னதமான கருத்து. ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு அது அச்சாக பொருந்துகிறது. உன்னதமான வாடிக்கையாளர் சேவை பல விதங்களில் முக்கியமாகிறது. வாடிக்கையாளராக போகிறவர் ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளரிடம் பரிந்துரை கேட்பார். அப்படி இருக்கையில் அந்த வாடிக்கையாளர் அதிருப்தியுடன் இருந்தால் அதோகதிதானே? அதுவும் இக்காலத்தில் அவர்கள் மின்வலையில் ஏதாவது இசக பிசகாக கடுப்பில் எழுந்து எழுதிவிட்டால் போச்சு, மேழ்வது இமாலய பிரயத்தனம். 2வதாக, திருப்தியான வாடிக்கையாளர் தாமே மற்ற வாடிக்கையாளர்களுக்கு இது நல்ல நிறுவனம், நல்ல விற்பொருள், என்னை சரியாக கவனித்துக் கொண்டார்கள் என்று எடுத்து கூறி அழைத்து வரக்கூடும். முன் சொன்னபடி அவர்கள் மின்வலையில் புகழ்ந்து எழுதக்கூடும். இதற்கு நீங்களே முயற்சிக்கலாம். 3வதாக, வாடிக்கையாளர் திருப்தியாக இருந்தால் அவரே மேலும் வாங்கலாம். உதவி சேவையாளரே அவருக்கு உங்கள் நிறுவனமே அதே விற்பொருளையோ அல்லது தொடர்புடைய வேறு விற்பொருளையோ விற்க பரிந்துரைக்க முடியும். 4வதாக, மேலும் உதவி சேவையாளர்கள் வாடிக்கையாளரிடமிருந்து வரும் கருத்துக்களை நல்லதோ அல்லாததோ சேர்த்து மென்மேலும் அதை எவ்வாறு மேம்படுத்த முடியும் என்று விற்பொருள் நிர்வாகிகளுக்கு ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் எடுத்து கூற முடியும். நிறைய வாடிக்கையாளர்கள் இருந்தால் உதவி சேவையாளர்கள் சேர்த்த விவரங்களை ஆராய்ந்து புள்ளி விவரம் எடுத்துக் கொள்ளலாம். உதாரணமாக ஒரு விற்பொருளுக்கு 10 அம்சங்கள் இருந்தால் அவற்றில் பெரும்பாலும் பயன்படும் முதல் 3 அம்சங்கள் என்ன என்று அறிந்து கொள்ளலாம். ஒரு சிலர் ஆரம்ப நிலை நிறுவனங்கள் செய்யவை ஆயிற்றே, அதில் உதவி சேவைக்கென ஆட்களை ஒதுக்கினால் பொருள் தயாரிப்புக்கான பொறியியலாளர்கள் வேண்டிய அளவுக்கு இருக்க மாட்டார்களே என்று முணுமுணுப்பதுண்டு. ஆனால் உண்மை நிலை அதற்கு நேர்மாறானது என்பது என் அனுபவம். அதாவது சேவை பணியாளர்கள் என்று முதலில் தனியாக குழு அமைக்காமல் தயாரிப்பு பொறியியலாளர்களையே சுற்றுமுறையில் அந்த பணிக்கு அமர்த்துவது வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் திருப்தி தரும். நிறுவனத்தின் தொழில்நுட்பத்தை பற்றி அவர்கள்தான் ஆழமாக தெரிந்தவர்கள் என்பதால் ஏதாவது குறை இருந்தால் அவர்களால் உடனடியாக கண்டறிந்து நிவர்த்திக்க முடியும். மேலும் வாடிக்கையாளர்களுடன் நேரடி உரையாடல் இருப்பதால் அவர்கள் பொருளையும் ஆராய்ச்சி கூடத்தில் மட்டும் இருப்பதை விட நன்கு உணர்ந்து தயாரிப்பார்கள். இந்நாளில் வாடிக்கையாளர்கள் இணையதளங்களில் உலகம் முழுவதும் வணிகம் செய்பவர்கள் அல்லது சேவை அளிப்பவர்களாக இருப்பது மிக சகஜம். அப்படிப்பட்டவர்களுக்கு வாரம் 7 நாட்களும் 24 மணி நேர உதவி சேவை வேண்டியுள்ளது. உங்கள் நிறுவனத்துக்கு அந்த நிர்பந்தம் இருப்பேன். அதை அமெரிக்கா, இந்தியா என்று குறைந்தபட்சம் 2 உலக அளவில் 4 இரவு நேர பிரிவுள்ள இடங்களில் சேவை குழுவை அமைக்க வேண்டும். பல நிறுவனங்கள் ஏற்கனவே தயாரிப்பு பொறியியல் குழுக்களை அத்தகைய இடங்களில் அமைத்துள்ளதால் அத்துடன் சேவை பணியையும் சேர்ப்பது அவ்வளவு கடினமாகாது. அத்துடன் பகலவனுடன் பயணம், ஃபாலோ தி சன் மற்றும் கைபேசி செய்திகள், டெக்ஸ்ட் மெசேஜிங், தொலை அணுகல், ரிமோட் ஆக்சஸ் போன்ற பல நுட்பங்கள் 24 மணி நேர உதவி சேவைக்கு அனுகூலமாக உள்ளன. இவற்றை பெருமளவில் பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு திருப்தி அளிக்க வேண்டும். மேற்கூறிய விவரங்களிலிருந்து ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு உதவி சேவை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது புரிந்திருக்கும் என நம்புகிறேன். அடுத்து வேறு ஆரம்ப நிலை யுக்தி ஒன்றை பார்ப்போம். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.